عن أنس رضي الله تعالى عنه أنه قال وما مسيت ذي بادة ولا حريرا ألين من كفي رسول الله ألين من كفي رسول الله صلى الله عليه وسلم أنس رضي الله عنه நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை விட தீபாஜ் ஹரீர் என்ற எந்த பட்டையும் நான் அவ்வளவு மிருதுவாக தொடவில்லை. அந்த பட்டுகளை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் அவ்வளவு மிருதுவாக இருக்கும். வலா ஷமின்து மிஸ்கம் வலா அன்பரன் அத்யபம் என்றால் அத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர் கஸ்தூரி போன்ற எந்த வாசனை திரவியங்களையும் நான் நுகர்ந்ததில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசனை விட என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதாவது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒன்றின் மீது அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்பிற்கு அடையாளமாக சில விஷயங்கள் இருக்கும். சும்மா வாயால் மட்டும் எனக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அன்பாக ஆகாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதன் பின்னணியில அதன் அடையாளமாக ஏதாவது ஒன்று இருக்கும். உதாரணமாக ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடிய மனிதன் அந்த பெண் சார்ந்திருக்கிற அனைத்தையும் நேசிப்பதை பார்க்கிறோம். ஒருத்தர் மேல பிரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் பயன்படுத்துகிற பொருளின் மீதும் கூட பிரியம் ஏற்படும். அவர் மீது அவரை சார்ந்திருக்கிற அனைத்தின் மீதும் பிரியம் ஏற்படும். அதுதான் அன்பினுடைய உண்மையான விளக்கம். மஜ்னுனை பற்றி சொல்வார்கள், லைலா மஜ்னு. அவன் என்ன செய்வான்னா லைலா இருக்குகின்ற வீட்டை போய் முத்தமிடுவானா, செவற்றை போய் அங்க இருப்பவர்கள் அவனை ஏசுவார்கள், பைத்தியக்காரன் செவற்றை முத்தமிடுகிறானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான், நான் செவற்றை முத்தமிடவில்லை, அதற்குள்ளே இருக்கிற அந்த என்னுடைய காதலியினுடைய அந்த அன்பின் காரணமாக அந்த செவற்றை முத்தமிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுபோல அவருடைய வீட்டில இருந்து ஒரு பூனை கூட்டி வெளியில வந்தால் அதை மடியில எடுத்து வைத்துக் கொண்டு மாறி மாறி அதை முத்தமிடுவான். பூனைக்குட்டியின் மீது அவனுக்கு அன்பு இல்லை, அது வருகின்ற அந்த லைலாவுடைய வீட்டிலிருந்து வருகிறது என்ற காரணத்தினால் இதுதான் இயல்பு. அல்லாஹு தஆலாவும் இந்த வழியில் தான் எல்லாத்தையுமே சிறப்புப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களிலும் அல்லாஹ்வுக்கு அதிகமான அன்பு யாரின் மீது என்று சொன்னால் ரசூலுல்லாஹின் மீது தான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்திருக்கிற ஒவ்வொன்றையும் அவன் கண்ணியப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவான், லா குஸ்மு பிஹாதல் பலத் வஅந்த ஹில்லும் பிஹாதல் பலத், இந்த நகரத்தின் மீது சத்தியமாக அந்த ஊரின் மீது சத்தியமாக, ஏனென்று சொன்னால் அந்த ஹில்லும் பிஹாதல் பலத், அந்த ஊரிலே நீங்கள் தங்கியிருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் அது மீது சத்தியம் செய்கிறான் அல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடம் சிறப்பிற்குரியது, அவர்கள் வாழ்ந்த காலம் சிறப்பிற்குரியது. வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்வார் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹைரு குருனி கர்னி, காலங்களிலே சிறந்தது என்னுடைய காலம் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹின் மீது அவன் அன்பு வெளிப்படுத்துகிற அந்த அடையாளமாக பெருமானார் அவர்கள் வாழ்ந்த காலத்தை கண்ணியப்படுத்தினான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை கண்ணியப்படுத்தினான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்திருக்கிற அத்தனையுமே கண்ணியப்படுத்தினான். இன்றைக்கு கூட உலக வரலாற்றில் யாருக்கும் அப்படி அடையாளங்கள் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று உட்கார்ந்த இடம் கண்ணியப்படுத்தப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கிய இடம் கண்ணியப்படுத்தப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இல்லம் கண்ணியப்படுத்தப்படுகிறது. அந்த அன்புடைய அடையாளம் அவைகள் எல்லாம் இதைத்தான் அல்லாஹ்வுக்கு நமக்கும் சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹி மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடையாளங்கள் இப்படி இருக்க வேண்டும். திருக்குறானை அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்ற காரணத்தினால் அதை நேசிக்கிறோம் இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குல் அல்லாஹ் என்ற அந்த சூராவை ஒரு மனிதர் அதிகமாக நேசித்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த மனிதரை கண்ணியப்படுத்துவதற்கு லட்சக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கி வைத்து அவருடைய ஜனாசா தலைமையிலே கலந்து கொள்ள வைத்தான். இட நெருக்கடி ஏற்படுகிற அளவுக்கு மலக்குமார்களுடைய அந்த அழைப்பு அந்த கூட்டத்திலே ஜனாசாவிலே கலந்து கொள்கின்ற நிகழ்வு இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாமை அவர் உயர்த்தினார். அல்லாஹ்வுடைய கலாமின் மீது இருக்கிற அல்லாஹ்வின் மீது இருக்கிற அன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அவர் மரியாதை செய்தார், கண்ணியப்படுத்தினார் என்ற காரணத்தினால் தான். காபத்துள்ள அல்லாஹ்வுடைய வீடு அது ஒரு கட்டிடம், அதற்கேன் போர்வை போர்த்த வேண்டும், அவசியம் இல்லையே. இன்றைக்கு கூட சவுதி அரசாங்கம் பல மில்லியன் டாலர்களை அந்த போர்வைக்காக வேண்டி ஆண்டு முழுவதும் செலவு செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த போரை மாற்றி விடுவார்கள். அதை துவைத்து சுத்தம் பண்றதெல்லாம் கிடையாது. துல்ஹஜ்ஜி மாதம் அரபாவுடைய தினத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அந்த போர்வையை, அந்த கருப்பு போர்வையை மாற்றி விடுவார்கள். அதற்காக வேண்டி வெளிநாடுகளிலே தயார் செய்யப்பட்டு அந்த போர்வை கொண்டு போர்த்தப்படுகிறது. இவ்வளவு அதற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அல்லாஹ்வுடைய வீடு அதை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் மீது இருக்கிற அன்பின் காரணமாக அது அடையாளமாக வெளியிலே வருகிறது. அதுபோலத்தான் ஒவ்வொன்றையும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் மதீனாவிலே பள்ளிவாசலே உட்கார்ந்து ஹதீஸை சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இமாம்கள் தங்களது வாழ்நாள் முழுவதையும் அதற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். யாராவது அப்படி செய்ய முடியுமா? தன்னுடைய வேலை பொழப்பு குடும்பம் எல்லாத்தையுமே விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை சேகரிக்க வேண்டும், அதில் இருக்கிற மரியாதையை வெளிப்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுக்க அதற்கு தியாகம் செய்து சேகரித்திருப்பதை பார்க்கிறோம். மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில பள்ளிவாசலே வந்து ஹதீஸுகளை மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். நடத்துவதற்காக வருகிற போது ஒவ்வொரு நாளும் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து நல்ல நறுமணம் பூசி கம்பீரமான முறையில் தலைப்பாகை கட்டிவிட்டு வந்து பள்ளிவாசலை அமர்வார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளை சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை சொல்லப் போகிறோம், அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அது ரசூலுல்லாஹி மீது கொண்டிருக்கிற அன்பினுடைய அடையாளம். இன்னைக்கு இருக்கிற வழிகேடர்கள் குரானையே சுத்தம் இல்லாம தொடலாம், மாதவிடாய் காரிய தொடலாம், ஜனாபத்துடைய தொடலாம், ஓதலாம் என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. யூதர்களுடைய திட்டமே என்னால் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அல்லாஹ் இறக்கி அருளிய திருக்குர்ஆனின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளின் மீதும் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறதோ அதை அவர்களது உள்ளத்தில் இருந்து அகற்றிவிட வேண்டும். அதன் காரணமாக உருவானதுதான் காதியானிசம் வஹாபிசம் எல்லாமே. அதை அகற்றிவிட்டால் முஸ்லிம்களை சுலபமாக இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றிவிடலாம். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதைத்தான் சொல்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியம் எதனால் வெளிப்படும் என்று சொன்னால் அதன் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக வெளிப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியிலே சென்று விட்டு வெயில் நேரம் கடுமையான தாகம் ஒரு வழியாக வந்தார்கள். அங்கே ஹதீஸ் இப்னு சாபித் என்று சொல்கிற ஒரு பெண்மணியுடைய வீடு. எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா வீடுகளில தோல் துருத்தியில தண்ணீர் நிரப்பி வைத்திருப்பார்கள். நம்ம பெண்கள் எப்படி தண்ணீர் வருகிற போது குடத்திலே நிறைய தண்ணீரை பிடித்து வீடுகளில் வைத்திருப்பார்களே, அது மாதிரி வீடுகளில தோல் துருத்தியில தண்ணீர் கிடைக்குகின்ற நேரத்திலே அதை எடுத்து வைத்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகம் கடுமையான தாகம் வந்தவுடனே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கிற தோல் துருத்தியில் இருக்கிற தண்ணீரை எடுத்து வாய் வைத்து குடித்தார்கள். தாகம் தீர்கிற அளவுக்கு குடித்தார்கள். குடித்துவிட்டு போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பிறகு அந்த பெண்மணி என்ன செய்தார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்த அந்த இடத்தை ஒரு கத்திரியால் அப்படியே துண்டித்து விட்டார். துண்டித்து அந்த பகுதியை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து விட்டார். எதற்காக சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்த இடத்தை இன்னொரு வாய் வைக்க கூடாது, அதனுடைய பரக்கத்து போய்விடும். இரண்டாவது பிற்காலத்திலே அந்த அம்மை யாராவது உடல்நலம் சரியில்லை என்று வருகிற போது அந்த துண்டிக்கப்பட்ட அந்த தோளுடைய துண்டை எடுத்து அவர்கள் கொண்டு வருகின்ற தண்ணீரிலே முக்கி கொடுப்பார், அதை குடிப்பார்கள், அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்பதால் ஹதீஸிலே வருகிறது. அப்பாலிசனமுடைய உமிழ்நீருக்கு கூட அவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். பெருமானார் சல்லாசன் சார்ந்திருக்கிற அத்தனைக்குமே மரியாதை கொடுத்தார்கள். இன்றைக்கு தான் நமக்கு அது விளங்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உரிய முறையில் அன்பவைத்தவர்கள், அவர்களை உரிய முறையில் கண்ணியப்படுத்தவர்கள், சஹாபாக்களை அடுத்து வேறு யாரும் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு மரியாதை செய்தார்கள். அஸ்மா ரலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வெட்டுகிற போது, அந்த அதாவது நம்முடைய கழிவுகள்லாம் தூக்கி போட்டு விடுவோம், முடியாக இருந்தாலும் சரி நகமாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்திருவோம், போட்டுருவோம், அதை பத்திரப்படுத்தி வைக்க மாட்டோம், தேவையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி நகங்களும் கூட பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டன. இப்போது அல்ல, ரசூலுல்லாஹி காலத்திலேயே, சஹாபாவுடைய காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடியை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி முடி வெட்டுகிற போது உதேபியா என்ற உடன்படிக்கையின் போது அவருடைய முடி வெட்டப்படுகிற போது மொட்டையடிக்கிற போது அந்த முடி எடுத்து சஹாபாக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னார்கள். அது கீழே போடல, ஒரு முடி கூட வேஸ்ட் ஆகாது, அது எல்லாத்தையும் சஹாபாக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். அது எடுத்துக்கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள், அதை பத்திரப்படுத்துவார்கள். அஸ்மான் அல்லாஹ் தலாவிடத்தில் அப்படி சில முடிகள் இருந்தன. அலசுல்லாம் சொல்கிறார்கள், உஸ்மான் உஸ்மான் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டார்கள் என்னிடத்தில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரத்தை அஸ்மான் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போ என்று சொல்லி என்னிடத்தில் அனுப்பி வைப்பார்கள். நான் சிறுபிள்ளையாக இருந்தேன், நான் அந்த பாத்திரத்தை அகலமான வாயு கொண்ட பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு போவேன். அஸ்மான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள், அந்த முடிய வெள்ளியால் ஒரு வளையத்தை செய்து அந்த வளையத்திலே சுருக்கி வைத்திருந்தார்கள். அது பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முடியை அந்த வெள்ளி வளையத்தால் சுற்றி வைத்திருப்பார்கள். அது கொஞ்சம் சிவப்பு நிறமாக இருந்தது, மருதாணி போடப்பட்ட முடியாக இருந்தது. அந்த வளையத்தை என்னுடைய பாத்திரத்திலே முக்கி கொடுப்பார்கள். அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து நான் என்னுடைய வீட்டார்களுக்கு கொடுத்தேன். உடல் நலம் சரியில்லாதவர்கள் அதை குடித்து சுகம் பெற்றார்கள் என்பதாக உஸ்மான் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் கிரந்தங்களே இது மாதிரி நிறைய செய்திகளை பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற ஒவ்வொன்றுமே கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஆடையாக இருக்கட்டும், அவர்களது முடிகளாக இருக்கட்டும், நகங்களாக இருக்கட்டும், அவர்கள் அணிந்த செருப்புகளாக இருக்கட்டும், அதுக்கு அடையாளம் என்னன்னா ரசூலுல்லாஹி மீது அவலிப்படுத்துவது, அந்த அன்பினுடைய அடையாளம். நம்மளும் அப்படித்தான், நமக்கும் மத்தியில மட்டும் என்ன வேறுபாடு, யாராவது ஒருத்தர் நேசிக்கிறோம்னு சொன்னானா அது மீது ஒரு இனம் புரியாத அன்பு ஏற்படுகிறது. சிறு பருவத்தில் இருந்த நான் ஓட்டுகின்ற வாகனம் இருக்கிறதே அது என்ன, ஆனால் அந்த வாகனத்தை எங்கேயாவது போயிட்டோம், மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்தோம் என்று சொன்னால் நம்ம வீட்டுகளில் இருக்கிற குழந்தைகள் அதை பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள் இல்லையா. தந்தையினுடைய வாகனம், வாப்பாவுடைய வாகனம், ஒரு அன்பு, தந்தையின் மீது இருக்கிற அன்பு அந்த வாகனத்தில் வாகனம் என்ன செய்ய முடியும். இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அப்படித்தான் உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே எந்த காலத்தில் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய இறக்கிய வசனங்களின் மீதும் அந்த குர்ஆனின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் கண்ணியம் கலந்த அந்த அன்பு இருக்கிறதோ அப்ப இந்த சமுதாயம் உருப்படும். இந்த சமுதாயத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்ட போதுதான் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை நீங்காமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சஹாபாக்கள் போன இடத்திலெல்லாம் வெற்றி பெற்றார்கள், எங்கு போனாலும் வெற்றி பெற்றார்கள். எர்மூக் யுத்தக்களம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். அந்த எர்மூக் யுத்தக்களத்திலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைப்பாகை கலந்து கீழே விழுந்து விடுகிறது. இவர்கள் குதிரையை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. விழுந்த தலைப்பாகை உருண்டு போகிறது. தலையை மறைக்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா, இஸ்லாத்தில் இல்லாதல்ல. எல்லாருமே தலையை மறைத்துத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தோற்றம், தலையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது முஸ்லீமுக்கு அடையாளம் இல்லை என்ற தோற்றம். எல்லா சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிற போதும், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை பார்க்கும் போதும் தலைப்பாய் கட்டித்தான் இருந்திருக்கிறார்கள், தலையை மறைத்துத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பாய் கீழே உருண்டு போனது. உடனே அந்த இடத்தையெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிற இடம், நாலா உரங்களில் இருந்தும் ஆயுதங்களும் ஈட்டிகளும் அம்புகளும் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. தளபதியாக இருக்கிறார்கள் அவர்கள், குதிரையில இருந்து வேகமாக கீழே இறங்கினார்கள். உருண்டோடி கொண்டிருக்கிற தலைப்பாகை வேகமாக எடுத்து அணிந்து கொண்டார்கள். போர் முடிந்த போது இந்த செயலை பார்த்த சில சகாபாக்களுக்கு கொஞ்சம் மனதில் ஒரு சின்ன ஒரு நெரிடல், இவ்வளவு கடுமையா போர் நடந்துட்டு இருக்குது. சாதாரண தலைப்பாய்க்காக வந்து அவர் கீழே இறங்கி குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த தலப்பாங்க எடுக்கிறாரு. தலப்பா போனா இன்னொரு தலப்பா மாட்டிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனா உயிர் போனா வருமா? உயிரை கூட அங்க பொருட்படுத்தவில்லை. சாதாரணமாக எல்லாத்துக்குமே ஒரு பொருள் வண்டியில போயிட்டு இருக்கிறோம், கீழே விழுந்துருச்சு. வேகமாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிற போது நாம் அதை எடுப்பதில் அங்கே முனைப்பு காட்டுவோம். அந்த பொருளை விட உயிர் முக்கியம் இல்லையா? ஆனா ஹாலிவுட் அணிந்து அவர்கள் கீழே இறங்கி அதை எடுத்து மாட்டிக்கொண்டது இவர்களுக்கு மனதிலே ஒரு ஐயத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் போரெல்லாம் முடிந்த பிறகு அந்த சந்தேகத்தை கேட்கிறார்கள். அந்த தரப்பா விட்டுருக்க கூடாதா? ஏன் அதை போய் எடுத்து தலையில மாட்டினீங்க? சொன்னார், நீங்க சாதாரண தலப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இரண்டு முடிகளை என்னுடைய தொப்பியிலே தான் வைத்து அவைகளை பாதுகாத்து வந்திருந்தேன். அந்த தொப்பிக்கு மேலதான் அந்த தலப்பாவை கட்டுவேன். நான் போகிற எல்லா போர்க்களங்களுக்கும் அந்த தலைப்பாகி அணிந்து கொண்டுதான் போவேன். அதன் காரணமாகத்தான் எனக்கு வெற்றி கிடைக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த தலைப்பா கீழே விழுந்து அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கால் மிதி பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உயிரே கூட நான் மதிக்காமல் அந்த தலைப்பா எடுத்து தலையில மாட்டினேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். பெருமானார் சல்லாஸ்மனுடைய மனிதன் அந்த பிம்பத்தை மட்டும் கண்ணியப்படுத்தவில்லை, அவர்களை சார்ந்திருக்க அத்தனையுமே கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டுகிறான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் அவர்களுக்கான அடையாளமாக அது இருக்குமானால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியப்படுத்துவதன் மூலமாகத்தான் அன்பு இருக்கிறது என்பதற்கு வெளிப்பாடு. சும்மா வாயில பதட்டி இருந்தா மட்டும் அது அன்பாக ஆகாது. இப்படி எல்லாம் ஹதீஸ் கரணங்களிலும் வரலாறுகளிலும் நிறைய செய்திகளை காண முடியும். எனவேதான் அந்த குர்ஆனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, இந்த குர்ஆன் இருக்குகின்ற இடத்திற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வருகிற போது நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசிவிட்டு வாருங்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் மஸ்ஜிதுக்கு போகிற போது அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு போங்கன்னு சொல்றார். எதுக்காக? அது அல்லாஹ்வுடைய வீடு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. எனவே சுத்தமில்லாதவர்கள் பள்ளிக்குள்ளே நுழையக்கூடாது, ஜனாபத்துடையவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது, அசுத்தமானவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் எதனால் ஏற்பட்டன? அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற இடத்திலே போகிற போது மரியாதையாக போக வேண்டும், கண்ணியமாக போக வேண்டும். அல்லாஹ் அங்க இருக்கிறானா? அல்லாஹ் அந்த வீட்டிலேயா இருக்கான்? இல்ல, அல்லாஹ்வுடைய வீடு என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு ஒரு மரியாதை. இந்த மரியாதையும் இந்த கண்ணியமும் இருக்குமானால் அவைகளின் மீது அன்பு இருக்கிறது என்று பொருள். அதல்லாமல் வாயில மட்டும் வாய்களே பேசிட்டு இருந்தா அது அன்புக்கு அடையாளம் அல்ல. இந்த வழிமுறைகளைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அந்த மரியாதையும் கண்ணியத்தையும் உள்ளத்தால் உணர வேண்டும், அதற்கான ஒரு பக்குவத்தை அடைய வேண்டும். ஒரு சஹாபி தொழுகையில் இருக்கிற போது ஒரு அலம் சூரா ஓதின பிறகு இன்னொரு சூரா ஓதுவார், துணை சூரா ஓதுவார். அந்த துணை சூரா ஓதிவிட்டு குழு அல்லாவது சூரா ஓதாமல் தொழுகைக்கு போக மாட்டார். எல்லா ரக்காத்திலும் பின்னாடி நீ தொழுகிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று புகார் செய்தார்கள், அவர் எந்த தொழுகையானாலும் துணை சூரா ஓதுகிறார், அவருக்கு குழு அல்லாஹ் சூரா ஓதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட்டு விசாரித்தார்கள், ஏன் இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னு. ஒரு சூரா ஓதுனா போதுமே, ஏன் இன்னொரு சூரா குழு அல்லாஹ் சூரா சேர்த்து ஓத வேண்டும்? அது எல்லா ரக்காத்திலும் நீ ஓத வேண்டும். சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், அந்த சூராவை நான் அதிகம் நேசிக்கிறேன், இந்த குழு அல்லாஹ் சூராவை நான் அதிகமாக பிரியப்படுகிறேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை சுவனத்திலே நுழைய வைப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வாக்கியங்களுக்கு நீ கண்ணியம் செய்கிற போது அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான், உனக்கு சீரும் சிறப்பையும் தருவான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆடை நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசிட்டு ஓடுவார்களே, அவர்கள் அந்த கடைசி காலத்திலே மதீனாவுடைய மங்கி போகல. அந்த ரசூல்லாவுடைய வாக்கியங்களை சொல்வதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். உலகத்தை அல்லாஹ்வுடைய காலடியில் கொண்டு வந்து போட்டான். எல்லா அரசர்களும் எல்லா மன்னர்களும் அவர்களுக்கு அன்பளிப்புகளை அனுப்புவார்கள், உயர்ந்த ஆடைகளை அனுப்புவார்கள், மன்னர்கள் அணிகின்ற ஆடைகளை அனுப்புவார்கள், உயர்ந்த வாகனங்களை அந்த காலத்திலே அந்த நாட்டுக்கு குதிரை, இந்த நாட்டு குதிரை என்று சொல்லுகிற பல நாட்டு உயரிய வாகனங்களை அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைப்பார்கள். எந்த சிரமத்தை அல்ல இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் அளித்த அந்த மரியாதையும் கண்ணியமும் தான். இந்த மாதிரி யாரெல்லாம் பெருமானார் சுல்லாசனுடைய வாக்கியங்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கிற அனைத்துக்குமே கண்ணியம் செய்கிற போது அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவார். அவர்களை உதாசீன செய்கிற போது அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்துவார். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். வல்ல ரஹ்மான் அவருடைய அருமையை உணர்ந்து, அவருடைய தகுதியை உணர்ந்து அவர்களை கண்ணியப்படுத்துகிற அந்த பாக்கியங்களை, அந்த வழிமுறை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.